சகோதர சகரி அப்புணன் வழங்கும் ஏழாவது வேத பாடம் இரண்டு விதமான பாவங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இந்த கடந்த வேத பாடங்களிலே சில அடிப்படை கோட்பாடுகளையும் சத்தியங்களையும் நாம் தியானித்து வருகிறோம். நாம் முதல் ஒரு சில வேதத்தில் முதல் ஒரு சில அதிகாரங்களிலே இருந்து நாம் இந்த சத்தியங்களை சேகரிக்கிறோம். இந்த முழு உலகத்திலேயும் வேதம் மட்டுமே தேவனால் எழுதப்பட்ட ஒரே புத்தகமாக இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் இதை நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையாலுமே அவர்கள் அதை நம்புவார்கள் என்று சொன்னால் அதை அவர் படிப்பார்கள். அவர்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அதை படித்து விளங்க முயற்சித்திருப்பார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வேதம் தேவன் எழுதின ஒரே ஒரு புத்தகம் உண்டு என்று சொல்லிக்கொண்டும் தேவனால் ஏவப்பட்ட எழுதப்பட்ட புத்தகம் ஒன்றுதான் என்று சொல்லியும் அதோடு நேரம் செலவிடவில்லை என்றால் அதை படிப்பதற்கோ விளங்கிக் கொள்வதற்கோ நேரம் செலவு செய்யவில்லை என்று சொன்னால் அவன் சொல்லுகிறது முரண்பாடாக இருக்கிறது. தேவன் வேதத்தை ஒரு விசேஷித்த விதத்தோடு எழுதியிருக்கிறார். மற்ற புத்தகங்களைப் போல எழுதவில்லை. வேதம் சொல்லுகிறது 25:1-2 வசனங்களில் வாசிக்கிறோம், காரியத்தை மறைப்பது தேவனுடைய மகிமை, காரியங்களை ஆராய்வதோ ராஜாக்களுடைய மேன்மை. ஆகவே தேவன் தம்முடைய மகிமையிலே பல காரியங்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். தெய்வீக வெளிப்பாடுகளை மறைத்திருக்கிறார் வேதத்தின் பக்கங்களுக்கு ஊடாக. நீங்கள் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ராஜாவாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மகிமை என்னவென்றால் அவைகளெல்லாம் தேடி கண்டுபிடிப்பதாகும். சில சத்தியங்களை நீங்கள் மேற்பரப்பிலே வேதாந்தத்தில் கண்டுபிடிக்கலாம். எப்படி பூமியின் மேற்பரப்பிலே சில காரியங்களை கண்டுபிடிப்பது போல, ஆனால் அதிக மதிப்புள்ள பொருட்கள் பூமியிலே காணப்படுகிற பொருட்கள் அது மேற்பரப்பிலே காணப்படுவதில்லை. அவைகள் பூமியின் ஆழத்திலே காணப்படுகிறது. தங்க சுரங்கம் போன்ற சுரங்கங்களில் தான் காணப்படுகிறது. அதே போல தான் வேதவசனங்களிலேயும் மனிதன் அவன் ஆழமாய் தோண்ட வேண்டும். சில சமயத்திலே மனிதன் 10,000 அடிகளை தோண்டிதான் சில புதர்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள். அதில் வைரத்தையோ தங்கத்தையோ சுரங்கி நோண்டி எடுப்பதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ஏன் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையில் தேவன் என்ன மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஏன் பிரயாசப்படுவதில்லை? அவர்கள் சொல்லுவதிலே வாழ்க்கையில் ஒரு முரண்பாடு இருக்கிற அப்படின்னாலே அவர்கள் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள், இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று. ஆனால் அதை தேவனுடைய வார்த்தையை போல நடத்துவதில்லை. ஆகவே நாம் மற்ற சரித்திர புத்தகத்தையோ அல்லது வேதியியல் புத்தகத்தையோ படிப்பது போல வேதியை படிப்பது நமக்கு தேவையில்லை. இந்த புத்தகத்தை விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு புத்திசாலி மனது அல்ல, மூளை அல்ல, ஆனால் சுத்தமான இருதயம் வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிற மத்தேயு 11:25 கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் நீர் மறைத்து ஆண்டவரை பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலும் ஸ்தோத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த உலகத்தில் வேறு ஏதாவது குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகம் இருக்கிறதா? அறிவாளிகள் விளங்கிக் கொள்ளக்கூடாத புத்தகம் இருக்கிறதா? ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கிறது, அது வேதம். ஆகவே ஞானிகளுக்கும் கல்வியாளர்களுக்கும் இல்லாத ஒரு காரியம் குழந்தைத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சுத்தமான இருதயம். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நல்ல புத்தி இருக்கிறது, ஆனால் இருதயமானது சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய வார்த்தைகளிலே நாம் ஒன்றை கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய வெளிப்பாடுகள் என்பது சுத்த இருதய முடையவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. இருதயத்தினுடைய நிலைத்தான் தலையினுடைய நிலையை காட்டிலும் முளையானது வேதம் என்று வரும்பொழுது. ஆகவே நாம் இந்த சத்தியங்களுடைய ஆழங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம். தேவன் மனிதனுக்கு எல்லா தேவைகளுக்கும் வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள், சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன, மனிதனை விழ செய்வதற்கு என்று பார்த்தோம். மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து தியானித்தோம். நாம் அந்த மனிதன் ஏவாளை குற்றம் சாட்டி அந்த ஐக்கியத்தை உடைத்து விட்டான். ஆனால் தேவன் அந்த ஐக்கியத்துக்கு மீண்டுமாய் கொண்டு வருகிறார். நாம் அதிகம் 3:4 இன்னும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதிகம் 3:3 நாம் வாசிக்கிறோம், தேவன் அவன் ஆதாம் ஏவா பார்த்து ஆதாமை பார்த்து கேட்கிறார். ஆதாமுடைய பாவத்தை பார்த்து கேட்கும்போது ஆதாம் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யவில்லை. அவன் மறைமுகமாக தன்னுடைய மனைவியையும் பாம்பையும் குறை கூறினான். இங்கே சாபம் என்ற வார்த்தை 2 வருகிறது. தேவனுடைய தண்டனை என்பது ஒரு சாபம். ஆனால் அந்த சாபம் ஆதாம் ஏவாள் மீது வரவில்லை. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களை சபிக்கவில்லை. அவர் சொன்னார், சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், சர்ப்பம் தான் பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டு அது சபிக்கப்பட்டது. பிசாசை ஆண்டவர் சபித்தார். சர்ப்பத்துக்குள்ளாக அந்த பிசாசு வந்தான். ஆதியாகமம் 3:14 சொல்கிறார், நீ எல்லா சிஷ்யர்களை காட்டிலும் எல்லா நடமாடுகளின் மிருகங்களை காட்டிலும் நீ சபிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இரண்டாவது சாபம், இந்த பூமியை தேவன் சபித்தார். அது 17 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னது சுவாரஸ்யமா இருக்கிறது, நீ உன்னுடைய மனைவினுடைய சத்தத்தை கேட்டாய், அது சத்தம், நான் உன்னைத்தான் மனைவிக்கு கணவனாக கொடுத்திருக்கிறேன், நீ தேவ மனைவியை தேவனுக்கு கீழ்ப்பட முடியாது உற்சாகப்படுத்தியிருக்க வேண்டும், தனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஏவாள் பிசாசை கேட்பதற்கு அவன் அனுமதித்து விட்டான். புருஷனுக்கு தான் இதுல ஒரு பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தின் தலையாக இருக்கக்கூடிய கணவன், தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒரு பிரதிநிதி, பிசாசு அந்த வீட்டை ஆட்கொள்ளாதபடிக்கு அவன் தான் பாதுகாக்க விடும். பிள்ளைகளோ மனைவியோ பிசாசை வீட்டை நடத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க கூடாது. நீங்கள் வீட்டுக்கு தலையா இருந்தால் தேவன் உங்களை தான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய தெய்வீக பொறுப்பை நிறைவேற்ற முடியாது, தேவன் எதிர்பார்க்கிறார். அதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய ஸ்தானாபதியாக இருந்து இந்த வீட்டிலே பிசாசு எந்த இடம் இல்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ மனைவியுடைய பேச்சை நீ கேட்டபடினாலே, நீ அந்த கனியை புசித்தபடினாலேயும், சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்தபடினாலும் நாம் ஒருவேளை எண்ணலாம், தேவன் ஆதாமை தான் தண்டித்து நீ சபிக்கப்படும் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும் என்று எண்ணலாம். ஆனால் அப்படி தேவன் சொல்லவில்லை. அந்த ஸ்திரீயும் அவர் சபிக்கவில்லை, மனிதனையும் சபிக்கவில்லை, ஆனால் இந்த நிலத்தை தான் சபித்தார். இங்கே அந்த பிசாசு அல்லது சர்ப்பம் சபிக்கப்பட்டது, பூமி சபிக்கப்பட்டது, ஆனால் மனிதன் சபிக்கப்படவில்லை. மனிதன் சொல்லப்பட்டான், நீ இப்பொழுது கடினமாய் பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டும், வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும், நில்ல முள்ளும் கொறுக்கும் இந்த நிலையத்திலே உழைக்கும் என்று சொன்னார். ஆதாமுக்கு இப்பொழுது எளிதாக இல்லை, நிலத்திலிருந்து சாப்பாடு கிடைப்பது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. மனைவியும் பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெற வேண்டும், பிள்ளை பெறுகிறாள். 16 வசனத்தை அதை வாசிக்கிறோம். ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் ஆதாமை சபிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக ஒன்றை பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். தேவன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு ஒரு தீர்வை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது அற்புதமான காரியம். இதுதான் தேவனுடைய குறித்து நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம். இது தேவனுடைய சுபாவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய தன்மையை குறித்து பார்க்கிறோம். பிசாசு நம்மை குற்றம் சாட்ட முடியாது வருகிறான், நம்மை அதிரியப்படுத்த முடியாது வருகிறான், நாம் பிரயோஜனமற்றவர்கள் ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது வருகிறான். ஆனால் தேவன் ஒரு காலம் அப்படி பேசுவதே இல்லை. நீங்கள் ஒரு சத்தத்தை கேட்கிறீர்கள் உங்கள் உள்ளத்திலே, நீ பிரயோஜனமற்றவன், நீ ஒன்றுக்கும் லாய்க்கில்லை, நீ ஒரு காலம் வாழ்க்கையில முன்னேற மாட்டாய், நீ நம்பிக்கையற்றவன் என்று சொல்லும் பொழுது 100 நீங்கள் நிச்சயத்துக் கொள்ளலாம், அது தேவனுடைய சத்தமே அல்ல, அது பிசாசுடைய சத்தம். பிசாசு எப்பொழுதுமே மக்களை சோர்வடை செய்வதிலையும் திட்டுவதிலையும் குற்றம் சாட்டுவதிலையும் அடிக்கடி உங்களை தேவனுக்கு தேவன் இது ஒரு காரியத்தை கட்டுப்படுத்துவான், செய்ய முடியாது நிர்பந்திப்பான். ஆனால் தேவன் அப்படி அல்ல, தேவன் குற்றம் சாட்டுகிறவர் அல்ல, உணர்த்துகிறவர். உணர்த்துவதற்கும் குற்றம் சாட்டுவதற்கும் வித்தியாசம் உண்டு. தேவன் ஆதாமிடத்திலே வந்து நீ பிரயோஜனமற்றவன், ஒன்றுக்கும் லாய்க்கில் என்று சொல்லவில்லை. ஆனால் குறிப்பாக அவனுடைய பாவம் என்ன என்பதை சொன்னார், நீ உன்னுடைய மனைவியுடைய சத்தத்தை செவி கொடுத்தாய், நீ நான் விளக்கின அந்த கனியை நீ புசித்தாய். இது மட்டுமல்ல, நான் உனக்கு இந்த ஒரு தீவையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு, உன்னுடைய சின்ன பையன் கணக்கு பாடம் செய்கிறான், அவனுக்கு தெரியவில்லை, ஒரு குறிப்பிட்ட கணக்கை எப்படி செய்வது என்று தெரியவில்லை, அவனுக்கு பதில் வரவில்லை. நீங்கள் நல்ல தோப்பனா இருந்தால் என்ன செய்வீர்கள், கெட்ட தோப்பனா இருந்தால் நீ பிரயோஜனமற்ற மகன் என்று சொல்லி அவனை திட்டுவீர்கள். உன்ட்டே ஒன்றுமே நன்மையே வராது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி அவனை திட்டி தீர்த்து விடுவீர்கள். ஒரு நல்ல தோப்பனா இருந்தால் அவனுடைய தவறுகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது மட்டுமல்ல, அவனுடைய மகன், ஓகே நீ தவறு செய்து விட்டாய், எங்கே தவறு என்று உனக்கு காண்பிக்கிறேன், இந்த இடத்துல தவறு செய்து விட்டாய், இப்படிதான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை திருத்துவீர்கள். நீ இப்படிதான் அந்த கணக்கை சரியாக போட வேண்டும் என்று சொல்லுவீர்கள். இப்படித்தான் கெட்ட தகப்பனுக்கும் நல்ல தகப்பனுக்கும் வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். இப்படித்தான் பிசாசனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய சத்தம் ஒரு காலம் நம்மை குற்றப்படுத்தாது, பிசாசு தான் நம்மை குற்றப்படுத்துவான், நன்மை ஒன்றுமே உன்னிடத்தில் இல்லை என்று அவன் சொல்லுவான். ஆகவே தேவன் ஆதாம் இடத்துல வந்தார், அவனிடத்திலே குறிப்பாக அவன் என்ன தவறு செய்தான் என்று சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து பிறக்கும் அந்த வித்தானது சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார், அந்த ஸ்திரீனுடைய வித்து உன் தலை நசுக்கும் என்று சொன்னார். ஸ்திரீயினிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வித்து என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. 15 வசனம். ஆகவே இதை பார்ப்பதிலே சுவாரஸ்யமா இருக்கிறது என்னவென்றால், தேவன் அவர் ஸ்திரீயிடத்திலே பேசுவதற்கும் மனிதனிடத்திலையும் மனுஷத்திலும் பேசுவதற்கு முன்பதாகவே தீர்வை கொடுத்து விடுகிறார். இல்லாவிட்டால் நாம் மிகவும் சோர்ந்து போயிடுவோம். அற்புதமாக இல்லையா? இந்த தீர்வு என்பது 15 வசனத்தில் இருக்கிறது. ஸ்திரீயினிடத்திலே இப்பொழுது பாவத்தை சொல்லி உணர்த்துகிறது, அதற்கு பிறகுதான் சொல்லுகிறார். எப்படி அவள் தண்டிக்கப்பட போகிறாள் என்பதை குறித்து பேசுகிறார். அதற்கு மனிதனிடத்திலே எப்படி அவன் தன்னுடைய பாவத்துக்கு தண்டிக்கப்பட போகிறான் என்று பின்புதான் சொல்லுகிறார். தேவனுடைய வழிகளை பாருங்கள், அவர் நம்மை திட்டுவதில்லை, நம்மை சோர்வடைய செய்வதில்லை. தகப்பன்மார்களுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறது. தேவன் வந்து நம்மிடத்திலே பார்த்து சொல்கிறது போல, தேவன் ஆதாமை பார்த்து சொல்கிறார், ஆதாமை ஏவாளை, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நான் சொல்கிறேன். என்னுடைய மகன் வரப்போகிறான், என்னுடைய குமார் வரப்போகிறான், அவன் பிசாசின் தலையை நசுக்க போகிறான், ஆனால் உங்கள் இரவரோடு கூட இடைபட வேண்டும். இதுதான் தவறு, ஆகவே நீங்கள் இதனால் தண்டிக்கப்பட போகிறீர்கள். ஆதாமே இதுதான் நீ செய்த தவறு, ஆகவே நீ தண்டிக்கப்பட போகிறாய் என்று சொன்னார். ஆனால் இருவரையுமே தேவன் உன்னை உங்களை சபிக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. அடுத்த அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? காயினை நாம் பார்க்கிறோம். முதல் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் குழந்தை, அவன் சபிக்கப்பட்டவனாய் இருந்தான். நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், 4 அதிகாரத்திலே ஆண்டவர் காயினிடத்திலே பேசுகிறார், அவனிடத்தில் சொல்லுகிறார் 11 வசனத்திலே, இப்பொழுது நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தீர்களா? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆதாமிடத்திலே ஏவாளத்திலே சொல்லவில்லை? ஏன் காயினிடத்திலே மட்டும் சொன்னார்? காயினுடைய பாவம் என்ன? மிகவும் மோசமாக்கின ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை காட்டிலும் அதிக மோசமான பாவம் என்ன காயின் செய்தது? நீங்கள் ஒரு இடத்திலே நிலத்தையும் சர்ப்பத்தையும் சபித்தார், ஆனால் அடுத்த பாவத்திலே மனிதனையே சபித்து விட்டார். இந்த வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே 4 அதிகாரத்திலும் என்னென்ன பாவம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒன்றை நாம் ஆதியாகமம் 3 பாவம், இன்னொன்று ஆதியாகமம் 4 பாவம் என்று சொல்லலாம். இந்த வித்தியாசம் என்ன? இதிலே நாம் ஒரு காரியத்தை நாம் நமக்கென்று கற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுடைய கோட்பாடுகளை அறிந்து கொள்ள முடியா விளங்கிக் கொள்ள விரும்புகிறோம். ஏன் பாவத்துக்கு அது அதிகமாக பேசுகிறோம் என்றால், இந்த உலகத்தில் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக பாவம் தான் காரணம். உதாரணமாக இன்றைக்கு அநேக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், செழிப்பு என்ற உபதேசத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், பொருளாதார பண சம்பந்தமான செழிப்பை குறித்து பேசுகிறார்கள். அப்புறம் சொல்லுகிறார்கள், ஒரு ஏழை மனிதனுக்கு அதுதான் முதலாவது தேவை என்று சொல்லுகிறார்கள். தேவன் உங்களை வளமாக்குவார் என்ற வாக்கு தத்தம். அநேக மக்கள் சரீர பிரகாரமாக குணமாகலை குறித்து பேசுகிறார்கள். ஒரு வியாதிகஸ்தனுக்கு முதலாவது சுகம்தான் தேவை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணம் என்ற பொருளாதார சிக்கல் நெருக்கடி, அதனுடைய விலை வேருக்கு போனால் அது பாவம். ஆக நீங்கள் கனிகளை மட்டும் வெட்டி கொண்டே இருந்தால் வேரை இடைபடவில்லை என்று சொன்னால் அந்த பிரச்சனை அது உங்களுக்கு தீர்வாகாது. நீங்கள் தரித்திரம் என்கிற ஒரு பிரச்சனை தீர்த்து விடலாம், ஆனால் இந்த பாவத்தின் உயர்ந்து பல பிரச்சனைகள் கிளம்பிவிடும். ஆகவே வேதம் மக்களிடத்தை பார்த்து எப்படி தரித்திரமும் நோயும் எப்படி உலகத்தில் வந்தது என்று சொல்லவில்லை, பாவம் எப்படி உலகத்தில் வந்தது என்று தான் வேதம் ஆரம்பிக்கிறது. இதான் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 1 அதிகாரத்திலே முதல் வாக்கு தத்துவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த தூதன் மத்தேயு 1:21 யோசேப்புக்கு சொல்கிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று வாசிக்கிறோம். இயேசு என்ற பொருளுக்கு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தவர். வியாதிகள் இருந்து அல்ல, தரித்திரத்திலிருந்து அல்ல, முதலாவதாக அது அல்ல. ஆனால் முதலாவதாக யோவான் ஸ்நானன் மத்தேயு 3 அதிகாரத்தில் சொன்னது போல கோடாரியான வேரிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கத்திரிக்கோளை எடுத்துக்கொண்டு வரவில்லை வியாதியையும் தரித்திரத்தையும் வெட்டுவதற்காக, அவர் ஒரு கோடாரியோடு கூட வந்தார். அந்த கோடாரி பிரச்சனையுடைய வேரிலே போய் அதை வெட்டுகிறது, அதுதான் பாவம். ஆகவேதான் நாம் பாவத்தினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்க வேண்டும். அதிலிருந்துதான் அந்த வேரிலிருந்துதான் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்தது. எல்லா சண்டையும் விவாகரத்தும் யுத்தங்கள் பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள், நீங்கள் சொல்லக்கூடிய இணைக்கக்கூடிய ஒவ்வொரு மோசமான காரியங்களும் இந்த பூமியிலே அதனுடைய வேர் என்னவென்றால் மனிதனுடைய பாவம். அது இடைபடப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு கிடைக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் சரீர பிரகாரமாக பொருளாதார விதத்திலே, அது உண்மைதான். ஆனால் இவைகளிலே மட்டும் நீங்கள் இடைப்பட்டுக் கொண்டே இருந்தால் வேறில் இடைபடவில்லை என்று சொன்னால் உண்மையாலுமே உங்களுடைய பிரச்சனையை அடிப்படையில் அது தீர்ப்பதில்லை. நீங்கள் இன்னுமாய் மேலான விதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நரகத்திலே பிரிக்கப்படலாம். நீங்கள் ஆரோக்கியத்தினாலேயும் நீங்கள் சரீர வளம் பொருளாதார வளம் பெற்றுக்கொண்டும் நீங்கள் நரகத்துக்கு போகலாம், ஆனால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தால் நரகத்துக்கு போக மாட்டீர்கள். நீங்கள் ஏழையாயிருக்கலாம், வியாதியாயிருக்கலாம், ஆனாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள். எலியா வியாதியாயிருந்து அவன் மரித்தார் என்று 2 ராஜாக்கள் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவர் பரலோகத்துக்கு போனார். ஏனென்றால் பாவம் செய்யவில்லை, அவர் தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தோடு கூட இடைப்பட்டார். ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், இரண்டு விதமான பாவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாம் 3 ஆதியாம் 4 இதனுடைய இரண்டனுடைய வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஒன்று ஏன் ஒன்றை காட்டிலும் மற்றொன்றை காட்டிலும் சீரியஸா இருக்குது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் என்னுடைய வித்தியாசம். ஏவாள் பாவம் செய்த பொழுது அவள் தன்னைத்தான் கெடுத்துக் கொண்டாள், அவள் மறித்தாள். தேவனோடு கூட அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்து விட்டது. தன்னுடைய சரீரம் வழி ஆரம்பித்தது, ஆவி மறித்து விட்டது, ஆத்மாவானது இருளடைந்து விட்டது. ஆதாம் பாவம் செய்த பொழுது அவரும் தனக்கு விரோதமாய்த்தான் பாவம் செய்தார். அவருடைய ஆவி மறித்து விட்டது, மனது இருளடைந்து விட்டது, அவருடைய சரீரமானது கேட ஆரம்பித்து விட்டது, தேவனோடு கூட உள்ள தொடர்பு முறிந்து விட்டது. இது ஆதியாகமம் 3 பாவம். நீங்கள் உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்கிறீர்கள். உதாரணமாக நீங்கள் குடிக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஒரு மருந்து போதை மருந்துக்கு அடிமையா இருக்கிறீர்கள், அல்லது சிகரெட் பிடிக்கிறீர்கள், அல்லது ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கே தீமை செய்து கொள்கிறீர்கள். உண்மையாலுமே அந்த செயலிலே இருக்கிறீர்கள், வேறு யாரையும் நீங்கள் கெடுப்பதில்லை. அதனுடைய விளைவு என்னவென்றால் நீங்கள் அதனுடைய விளைவினாலே நீங்கள் போய் நீங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்யலாம். ஆனால் இந்த பாவமே அது மற்றவர்களுக்கு தீமையாக மாறாது. ஆனால் மற்ற பாவங்கள் இருக்கிறது, அதைத்தான் நாம் ஆதியாகமம் 4 வாசிக்கிறோம். அங்கே மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்கிறோம், தீங்கு செய்கிறோம். காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலின் மேல் பொறாமை கொண்டான். அவனுக்கு தீங்கு விளைவிக்க முடியாத ஒன்றை செய்தான், அவனுக்கு அவனை புண்படுத்த முடியாத ஒன்றை செய்தான், காயப்படுத்த முடியாத ஒன்றை செய்தான். இது இரண்டு விதமான பாவங்கள். மீண்டுமாய் நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன், ஆதியாகமம் 3 உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்கிறீர்கள், 4 மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறீர்கள். காயின் ஆபேல் மேலே கோபமாயிருந்தான், தேவன் அவனை எச்சரித்தார். பாவன் வாசலை படுத்திருக்கிறது, ஜாக்கிரதையா என்று சொன்னார். இருதயத்தினுடைய கதவு, ஆதியாகமம் 4:7. ஆனால் நீ அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆகவே ஆரம்பத்திலேயே மனிதன் பாவத்திலே ஆதியாகமத்திலே 3 பாவம், மனிதன் பாவம் செய்த உடனே கிட்டத்தட்ட அடுத்த வார்த்தை ஆதியாகமம் 4 என்னவென்று சொன்னால், நீ அதை மேற்கொள்ள வேண்டும், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 6:14 நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவங்களை ஆளாது, பாவங்களை மேற்கொள்ளாது என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய வாஞ்சியானது ஆதியாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பனே, உன்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? நீ பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டும். இது புதிய ஏற்பாட்டு செய்தி அல்ல, இது ஆதியாகமம் 4:7 இருக்கிறது. நீ பாவத்தை ஆட்கொள்ள வேண்டும். பாவம் உன்னுடைய இருதயத்திலே வாசலிலே படுத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு புலியை போல படுத்துக் கிடக்கிறது, வாசலிலே படுத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வாஞ்சை என்னவென்றால் உன்னை பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆனால் நீ அதை மேற்கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கையின் கீழே அவர்கள் அதை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான இன்னுமாய் மனிதனுக்குள்ளாக வாசம் முன்படைய வரவில்லை. ஆமா, பாவத்தை மேற்கொள்ளுவது அது கூடாத காரியமா இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான உள்ளே வரவில்லை. அது பெந்தகோசே நாளில் நடந்தது. அப்பொழுதுதான் கிருபை வந்தது இயேசு கிறிஸ்து மூலமாக. அது நம்மை பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறது. ஆனால் அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வாஞ்சை ஆதியாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காயின் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவன் கோபமடைந்தான். அவனுடைய கோபத்தினாலே முகநாடி வேறுபட்டது, முகத்திலே காணப்பட்டது. ஏனென்றால் முகம்தான் இருதயத்தினுடைய காட்சியா இருக்கிறது. ஏன் உன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்கிறார்? ஏன் உன்னுடைய முகமானது இருளடைந்து விட்டது என்று சொல்கிறார்? ஏன் உறுதியும் முகம் பிரகாசமாக இல்லை என்று சொல்கிறார்? உன்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. உன்னுடைய உள்ளத்திலே சகோதரன் மீது ஒரு தவறான மனப்பான்மை இருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் இந்த விஷயத்தை அவர் காண்பித்து கொடுத்து இந்த காரியத்தில் மனதிரும்ப நினைச்சால் கெட்டதிலிருந்து மோசமான காரியத்தை போய்விடுவா என்று சொல்கிறார். ஆபேலே, ஆபேல் மீது உனக்கு தவறான மனப்பான்மை வந்துவிட்டது, இதில் நீ சரியாக இடைப்பட வேண்டும். ஏனென்றால் பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது வருகிறது. ஆனால் காயின் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அவன் போய் ஆபேலை கொன்று விட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார் மீண்டுமாக, உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். எனக்கு தெரியாது, நான் சகோதரனுக்கு காவலாளியோ என்று கேட்கிறான். தேவனிடத்திலே போய் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நீங்கள் ஒருவருக்கு தீங்கு செய்யும் பொழுது அந்த காயமானது தேவனை நோக்கி கதறுகிறது. இப்பொழுது நமக்கு தெரியும் ரத்தமானது பேச முடியாது. உங்களுடைய ரத்தம் தலையில சிந்தப்படுமானால் அந்த ரத்தம் பேசாது. மனிதன் கேட்கக்கூடிய ஒரு பாஷையில் அது பேசாது. ஆனால் அந்த ரத்தமானது தேவன் கேட்கக்கூடிய ஒரு பாஷையில பேசும். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4 நாம் வாசிக்கிறோம். 10 ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்தினுடைய சத்தம் என்னை நோக்கி அந்த தரையிலிருந்து கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். காயின் ஆபேலுடைய தலையை அடித்து அவனை கல்லால் அடித்து கொன்ற பிறகு அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அந்த ரத்தமானது தரையிலிருந்து தேவனை நோக்கி, தேவனே இந்த காரியத்தை பழி வாங்கும், நான் பாவம் செய்யாதவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் நீதியாயிருந்தேன், அவன் என்னை வந்து காயப்படுத்தி விட்டான், என்னை கொன்று விட்டான். நீங்கள் ஒருவரை காயப்படுத்தும் பொழுது அவருடைய நீங்கள் ரத்தத்தை சிந்திக்கிறீர்களோ இல்லையோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறீர்களோ, ஏதாவது ஒரு விதத்திலே அந்த காயமானது தேவன் நோக்கி கதறுகிறது. அந்த மனிதன் ஒருவேளை இறக்கமுள்ள மனிதனாயிருப்பான், சரி சகோதரனே உங்களுக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை, நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுகிறான். ஆனால் கிடைமட்டத்தில் தான் அவர் மன்னிக்க முடியும். அந்த செங்குத்தா இருக்கக்கூடிய உங்கள் பாவத்தினுடைய செங்குத்தான அந்த பகுதியை அவர் மறக்க முடியாது. நீங்கள் ஒருவரை தீங்கு செய்யும் பொழுது ஒன்று செங்குத்தாக ஒன்று பாவம் செய்து விட்டீர்கள், கிடைமட்டமாக மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டீர்கள். ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அந்த செங்குத்து நிலைமை மட்டும்தான் பாவம் செய்தான், தேவனுக்கு விரோதமாக மட்டுமே பாவம் செய்தான். ஆனால் காயின் பாவம் செய்யும் பொழுது செங்குத்தான நிலையிலேயும் பாவம் செய்தான், கிடைமட்டமாக பாவம் செய்து விட்டான். நீங்கள் தீங்கு செய்த அந்த மனிதன் உங்களை மன்னித்து விடலாம், ஆனால் அந்த கிடைமட்டமாய் உள்ள அந்த பரிணாமத்தை மட்டுமே மன்னிக்க முடியும். ஆனால் செங்குத்தா இருக்கக்கூடிய பரிணாமத்தை தேவன் மட்டுமே மன்னிக்க முடியும். அது நீங்கள் மனதின் மட்டும்தான். இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவரை சிலுவையிலே அறைந்தவர்களை பார்த்து அந்த கிடைமட்டமான பரிணாமத்திலே மட்டும் அவர் மன்னித்தார். ஆனாலும் அந்த மக்கள் தேவனத்தில் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. செங்குத்தான அந்த பரிமாண பாவத்திற்கு அவர்கள் ஒரு நாள் நியாயந்திருக்கப்படுவார்கள். அங்கே மக்கள் மனம் திரும்பவில்லை. ஆகவே இங்கே நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் காயினை பார்த்து நீ சபிக்கப்பட்ட என்று சொல்லுகிறார். இது மிக சீரிய ஒரு காரியம். ஒரு பாவத்தை செய்யும் பொழுது மற்றவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் தீங்கு செய்தால் அது சீரியஸான ஒரு பாவம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சகோதரனை உங்களுக்கு தெரியும், அவர் குடிக்கிறார் அல்லது போதை மருந்து கடுமையாக இருக்கிறார், அது உங்களுக்கு அதிகமாக ஒரு அதிர்ச்சியை தருமா? அல்லது இன்னொரு சகோதரன் அவர் இன்னொரு நபரை குறித்து தீமையாய் பேசுகிறார், புறங்குறி பேசுகிறார், அவரை குறித்து தவறான கதையை சொல்கிறார். பொதுவாக நான் கிறிஸ்தவத்திலே என்ன கண்டுபிடித்தேன் என்று சொன்னால், ஒரு சகோதரன் மதுபானத்துக்கு அடிமையா இருந்தால் அதுதான் அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். ஆனா இன்னொரு சகோதரன் நீரோவை பற்றி புறங்கூசும் பொழுது அது அவ்வளவாய் நம்மை பாதிப்பதில்லை. ஆனால் ஆதியாம 3 அதிகாரத்தின் பாவம் இது, ஆதியாம 4 அதிகாரத்தை போல பாவம் இது. நீங்கள் போதை பொருளுக்கு அடிமையா இருந்தால் உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்ளுகிறீர்கள், அது ஆதியாம 3 அதிகாரத்தினுடைய பாவம். ஆனால் நீங்கள் இன்னொரு சகோதரனை பற்றி தவறாய் பேசும்பொழுது நீங்கள் இன்னொரு நம்பரை தீங்கு செய்கிறீர்கள், அவருடைய நற்பெயர் கெடுக்கிறீர்கள், திருடுகிறீர்கள். நீங்கள் காயின் ஆபேலை தீங்கு செய்தது போலவே நீங்கள் இவருக்கும் செய்கிறீர்கள். அதை காட்டிலும் கொடியது இது. ஆனால் மக்கள் வேதத்தை படிக்கும் பொழுது புறங்கூறுவதை ஒரு பாவமாக எண்ணுவதில்லை, மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை பாவமாக எண்ணுவதே இல்லை. அவர்கள் மக்களை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சொல்லுகிறார்கள், அது பாவம் என்று எண்ணுவதில்லை. எந்த ஒரு காரியம் மற்ற நபரை தீமை செய்கிறதோ அது பாவம். அந்த போதைக்கு அடிமைப்பட்டவன் உங்களை காட்டிலும் 1000 மடங்கு நல்லவன் என்று சொல்லுவேன். என்றால் நீங்கள் மற்றவர்களை பற்றி தீமையாய் பேசுகிறீர்கள், புறங்குறுகிறீர்கள், அதில் ஒரு சாபம் இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் தீமை செய்கிறவர்கள் மீது ஒரு சாபம் இருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் அநேகம் வாவிக்குரிய வாழ்க்கையிலே வளராமல் இருக்கிறார்கள். விசுவாசிகள் அவர்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கொலை விபச்சாரம் இவைகள் தான் சீரியஸான பாவம் என்று எண்ணுகிறார்கள். அவைகள் வெளியங்கமாயிருக்கிறவர்கள். ஆனால் புறங்குறுதலையும் மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமையை பேசுவதையும் மற்றவர்கள் தீமை செய்கிற பாவம் என்று எண்ணுவதில்லை. ஆகவே நாம் இதை விளங்கிக் கொள்வோம். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறோமே, அதனுடைய பாவம் பாவத்தினுடைய கொடிய தன்மை நாம் உணர்ந்து கொள்வோம். காயின் என்ன ஆனான்? அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான், அலைகிறவனாய் மாறிவிட்டான். ஆண்டவனை பார்த்து சொன்னார் 12 வசனத்திலே, நீ அலைகிறவனாய் இருப்பாய், நீ தனிமையாக இருப்பாய். பாவத்திலே வாடுகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு தனிமை இருக்கும், அவிக்கிற தனிமை இருக்கும். ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களோடு கூட இல்லை. அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் அதே அவர்களைப் போலவே சில நண்பர்கள் இருக்கலாம். கொலைகாரர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒரு நண்பராய் இருப்பார்கள். ஆனால் ஒரு விதத்திலே தேவன் அவனோடு கூட இல்லை, தேவனுடைய பிள்ளைகளோடு இல்லை. ஆகவே அவன் தனிமையா இருக்கிறான் என்று நாம் சொல்லலாம். அவனுடைய விளைவு என்னவென்றால், அவன் மட்டுமல்ல காயினுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வழி விலகி போய்விட்டார்கள். காயின் கொலைகாரனாய் மாறினது போல காயினுடைய வழியிலே வந்தவனும் கொலைகாரனாய் மாறிவிட்டான், தேவனுடைய விலகி போய்விட்டான். ஆகவே இதனுடைய விளைவுகள் மிகவும் கொடிதா இருக்கிறது. இந்த சாபமானது, தேவனுடைய சாபமானது ஒரு மனிதன் மீது வரும்பொழுது அவனுடைய விளைவுகள் மிகவும் கொடிதா இருக்கிறது. ஆகவே இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இங்கே நாம் நமக்கு தீமை செய்யக்கூடிய பாவங்கள் அது கொடிதுதான், ஆனால் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய பாவம் மிகவும் அதிகமானது. தேவன் இரண்டிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க முடியாய் வந்திருக்கிறார். நாம் இரண்டிலிருந்தும் விடுதலையாகவும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.